ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் உருகோட்டன் ஒடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமான் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. வினை, நம்முடைய வினை, எல்லாரும் வினையை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஒருவரை தவிர. சமணர்கள் பௌத்தர்கள் கடவுளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்களும் கூட வினை கோட்பாட்டை ஒப்புக்கொள்வார்கள். சமணர்கள் பௌத்தர்கள் அவர்களுக்கு கடவுள் உடன்பாடு இல்லை, ஆனால் வினை உண்டு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் உலகாயதர் மட்டும் இந்த வினை என்பதை ஒப்புக்கொள்வது இல்லை, எனவே அவர்களைத்தான் முதலிலே மறுக்கிறார். ஆக இந்த நமக்கு வருகிற இன்பம் துன்பம் எல்லாம் அது இயல்பு, இயல்பாக வருகின்றன வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள், அதற்கு வினை காரணம் அல்ல என்பது அவர்களுடைய வாதம். அதைத்தான் மறுக்கிறார் ஆசிரியர். இன்ப துன்பம் இயல்பு என்றால் இயல்புக்கு இயற்கைக்கு ஒரு தன்மைதான், இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயல்பாக இருக்க முடியாது. இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இயல்பாக இருக்க முடியாது. இன்பமும் துன்பமும் மாறுபட்டவை, ஒன்று கொண்டு மாறானவை, எனவே அவை இயல்பு அல்ல. வினையின் காரணமாகத்தான் இன்ப துன்பங்கள் வருகின்றன என்கிறார். அப்படியானால் அவன் சொல்லுகிறான், தண்ணீரிலே பூவினுடைய வாசம் பொருந்துகிறது, தீயினுடைய வெம்மை பொருந்துகிறது. அந்த மலரின் வாசமும் தீயின் வெப்பமும் ஒன்றுக்கொன்று நேர் மாறான தன்மைகள். இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகள் நீரிலே பொருந்துகிறதே, அந்த நீரானது என்ன வினை செய்தது உங்கள் கருத்துப்படி என்று கேட்கிறான். அதற்கு சொல்லுகிறார் ஆசிரியர், வினை என்பது உயிருடைய சித்து பொருளுக்குத்தான் பொருந்துமே தவிர இந்த தண்ணீர் போன்ற ஜடப்பொருளுக்கெல்லாம் வினை கிடையாது, எனவே உன்னுடைய வாதம் தவறு என்கிறார். அடுத்த பாட்டுல 97, உடனே அந்த மாணவன் உலகாயதர் கொள்கையை இன்னும் விடாமல் கேட்கிறான். இப்ப இன்பம் எதனாலே வருகிறது தெரியுமா? நாம் செய்கிற முயற்சியினாலே, நாம் செய்கின்ற முயற்சிகளாலே செல்வத்தை ஈட்டுகிறோம், வாழ்க்கையிலே வசதியாக வாழ்கிறோம், இன்பத்தை அடைகிறோம். ஆக இன்பத்துக்கு காரணம் முயற்சி. முயற்சி இல்லாதவர்கள் வறுமைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். எனவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சி, முயற்சி இல்லாமை, இவைதான் காரணம் என்று சொல்லுகிறார் உலகாயதர். அதை மறுக்கிறார். 97 இம்மையில் இப்பிறவியில முயற்சியாலே, அந்த உலகாயதனுடைய கூற்று, முயற்சியாலே இருநிதி ஈட்டி பெரிய செல்வங்களையெல்லாம் முயற்சியினாலே ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். ஆக இன்பத்தை அடைகிறார்கள். செய்தி இல்லாதவர், செய்தினா முயற்சி, முயற்சி இல்லாதவர்கள் பொருளுமின்றி, பொருளை ஈட்ட முடியாமல் இம்மையே இடர் உழப்பர், துன்ப வாழ்க்கையிலே துன்பப்படுகிறார்கள். இந்த வேறு இரு வினையது உண்டே கேட்கிறான் அந்த உலகாயதன். நீங்கள் சொல்கிறபடி இருவினை என்பது உண்மையிலே இருக்குமானால் ஒருவருக்கு முயற்சி இல்லாமலே வர வேண்டுமே செல்வம் எல்லாம். இல்ல, வேறு இரு வினையது உண்டே, இம்மையில் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே என்று அவன் கேட்கிறான் உலகாயதன். நீங்கள் சொல்கிறபடி வினையினாலேதான் இன்பம் வருகிறது என்றால் முயற்சி நான் ஒன்று செய்ய வேண்டியதில்லையே, வினையே இன்பத்தை வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லையே என்று கேட்கிறான். வேறு இரு வினையது உண்டேல் இம்மையில் முயற்சியின்றி எய்திட வேண்டும் இங்கே என்று சொன்னவுடனே அதற்கு ஆசிரியர் கூறுகிற விடை அடுத்த பாட்டுல இருவினை செயல்கான். ஆக இன்ப துன்பங்களுக்கு இருவினை தான் காரணம். இருவினை செயல்கான் இம்மை இப்பிறவியில இரும்பொருள் இன்பம் வேண்டி வறு வினை செய்யுங்காலை மடிவரும். ஆக பொருள் இன்பங்களை தேட வேண்டி வினை செய்கின்ற போது வறு வினை செய்யுங்காலை, அதாவது வினையினா முயற்சி, இன்பத்தையும் செல்வத்தையும் வேண்டி வறு வினை என்றால் இந்த இடத்திலே முயற்சி. நீ சொல்லுகிறபடி ஒருவர் முயற்சி பண்ணுகிறார் செல்வத்தை தேட வேண்டும் என்று, ஆனால் அந்த முயற்சியில அவர் வெற்றி பெறுகிறாரா? வறு வினை செய்யுங்காலை மடி வரும், இடையிலேயே மடி என்றால் சோம்பல், முயற்சியிலே தளர்ச்சி உண்டாகிறது, சோம்பல் வருகிறது, மடி வரும். சரி, மடியும் இன்றி அந்த சோம்பலும் இல்லாமல் தொடர்ந்து ஒருவர் தருவினை அந்த முயற்சியை செய்தாரென்றால் அப்பொழுதாவது அப்பொழுது என்ன நிகழ்கிறது? அத்தம் தான் அரும். இடையிலேயே அத்தம்னா செல்வம், பொருள், பொருள் இழப்பு வருகிறது. முயற்சி செய்கின்ற போது இடையிலேயே எத்தனையோ அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உண்டாகின்றன அல்லவா வாழ்க்கையிலே. அத்தம் தான் அரும், துயரும் தங்கும். பிறகு ஒரு வினை செய்யாதோரும் ஒரு முயற்சியும் செய்யாதவர்களும் உடையர் இவ்வுலகத்துள் நல்லா வசதியா வாழ்கிறார்களே. ஒரு முயற்சி செய்யாதவர்கள் நல்ல வாழ்க்கையிலே வசதியாக, முயற்சி செய்கின்றவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்படுவதை பார்க்கிறோம், வறுமைப்படுவதை பார்க்கிறோம். ஒரு முயற்சியும் செய்யாதவர்கள் செல்வ வளத்தோடும் வாழுகிறார்கள். எனவே முயற்சி மட்டும்தான் காரணமாயிருக்கு என்று கேட்கிறார். முயற்சியே இன்பத்திற்கும் செல்வத்திற்கும் காரணம் என்றால் முயற்சி செய்கின்ற எல்லாரும் செல்வத்தை பெற வேண்டும், எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அப்படி இல்லை. அனுபவத்திலே பார்க்கிறோம், நாள்தோறும் பார்க்கிறோம், முயற்சி செய்கின்றவர்கள் துன்பப்படுகிறார்கள், வறுமைப்படுகிறார்கள், முயற்சி இல்லாதவர்கள் நன்றாக வாழுகிறார்கள். எனவே முயற்சி காரணமல்ல என்று மறுக்கிறார். ஆதலால் முதல் வரி இருவினை செயல்கான். ஆதலால் எல்லா இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினைதான், இருவினை செயல்கான். அப்படியானால் வள்ளுவர் சொல்லுகிறாரே, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஆக முயற்சி உடையவர் செல்வம் உடையவராக இருக்கிறார், முயற்சி இல்லாதவர்கள் துன்பப்படுகிறார் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே என்றால் அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரே என்ன சொல்லுகிறார்? அதே வள்ளுவர் இப்படி சொன்ன அதே வள்ளுவர், ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, முயற்சி நல்வினையின் பயனாகத்தான் தோன்றும் ஒருவருக்கு. ஆகு ஊழால் நமக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய அந்த நல்வினை இருந்தால் முயற்சி உண்டாகும். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, முயற்சியின் அசைவின்மைனா முயற்சி, ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை. கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி, கைப்பொருள் போக வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் சோம்பல், அந்த நேரம் பார்த்து அந்த சோம்பல் வந்து ஆமா காரியத்தை கெடுக்கிறது. கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே செல்வ வறுமைக்கு இன்ப துன்பங்களுக்கு முதன்மையான காரணம் எது? ஊழ்வினை. ஊழ்வினைதான் இன்ப துன்பங்களுக்கும் செல்வ வறுமைகளுக்கும் முதன்மையான காரணம். இந்த முயற்சி இருக்கிறதே அதற்கு துணை செய்கிற காரணம், துணை காரணம்தான் முயற்சியை தவிர முதன்மையான காரணம் இல்லை. எனவே வினையே தன்னுடைய பயனை தந்துவிடாது, அது முயற்சியின் வழியாகத்தான் அந்த பயனை தரும். எனவே ஊழ்வினைக்கு முயற்சி துணை செய்யும், அதனால் தான் இப்படியெல்லாம் அறத்துப்பாலிலே சொன்ன வள்ளுவர் கடைசி அதிகாரம் என்ன அறத்துப்பால் இல்ல, கடைசி அதிகாரம் ஊழ் தான், கடைசி அதிகாரம் ஊழ் அறத்துப்பாலிலே, அதுதான் முடிவான கருத்து. ஊழிற் பெருவலி யா உள, ஊழை யாராலே வெல்ல முடியும், ஊழிற் பெருவலி யா உள, மற்றொன்று சூழினும் தான் முந்து. அதனாலே அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார், பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு ஆறும் முன் கருவுள் பட்டது. இந்த ஆறு பேறு இழவு இன்பம் பிணி சாக்காடு அது ஆறு சொல் மூப்பு சாக்காடு, இந்த ஆறையும் கருவிலேயே அந்த ஊழானது அமைத்து விடுகிறது. பிறக்கிற போதே, பிறப்பதற்கு முன்னாலேயே கருவிலேயே இந்த வாழ்க்கையிலே ஒருவர் அனுபவிக்க வேண்டிய பேறு, பிறக்கூடிய எல்லா நன்மைகள், பேறு மகப்பேறு செல்வப்பேறு புகழ் எல்லாமே பேருன்னு அந்த ஒரு சூழலே எல்லாமே அடங்கிவிடும். பெறக்கூடிய எல்லாவித நன்மைகள் பேரு, இழவு அந்த வாழ்க்கையிலே நேரக்கூடிய இழப்புகள் எல்லா விதமான இழப்புகள், பொருள் இழப்பு செல்வ இழப்பு பேரு இழவு எல்லாம் ஒன்று கொண்டு நேர்மாறா சொல்லுகிற பாருங்க, பேரு அதற்கு எதிர்மறை இழப்பு, அடுத்து பேறு இழவு இன்பம், அடுத்து துன்பம் பிணின துன்பம் பிணின துன்பம், பேறு இழவு இன்பமோடு பிணி இன்பம் துன்பம், அடுத்து மூப்பு சாக்காடு, மூப்புன்னு என்ன சாக்காடுன்னா இறப்பா, ஆக இதை இதற்கும் ஊழ்வினை காரணமா, இங்க கட்டாயம் செத்து தானே ஆகணும். ஓஹோ சரி, மூப்பு முதுமை அந்த கடைசி இரண்டுக்கும் வினை காரணம் அல்ல, அவை இயற்கையாக வரக்கூடியவை, இங்கே வேற பொருள் கொள்ள வேண்டும். மூப்பு என்றால் ஒன்று கொன்று மாறாகல்வா சொல்லிக் கொண்டு வருகிறார், அதே போல இங்கேயும் இரண்டு மாறுபட்ட இதை கொள்ள வேண்டும். மூப்பு என்றால் உயர்வு, வாழ்க்கையிலே அடையக்கூடிய உயர்வுகள், மூப்பு என்றால் உயர்வு. காரைக்காலமே பாடிய பதியத்துக்கு என்ன பேரு, மூத்த திருப்பதிகம், என்ன அர்த்தம், உயர்வான உயர்வான பதிகங்கள், மூத்த திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் திருவாசகத்துல. மூப்புனா உயர்வு, சாக்காடுனா அதற்கு எதிர்மறை தாழ்வு. ஆமா, சாக்காடுனா தாழ்வு, உயர்வு தாழ்வு என்னும் ஆறும், இந்த ஆறும் இதுல அடங்காதது ஏதாவது இருக்கு, ஏதாவது இருக்கிறதா, இந்த ஆறுக்குள்ளே அடங்காமல் எல்லாம் அடங்கிவிடும். இந்த ஆறும் முன் கருவுள் பட்டது, முன்னரே முன்கூட்டியே கருவிலே தீர்மானிக்கப்பட்டவை, ஆறும் முன் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். இந்த ஆறும் வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற முயற்சியினாலே நம்மை வந்து சாரும். அனுபவம்னா இந்த இடத்துல முயற்சி, முயற்சியினாலே வந்து பொருந்தும் அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். எனவே முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது, ஆக முன்னே செய்த நம்முடைய ஊழ்தான் இந்த ஆறுக்கும் ஏதுன காரணம். முன் செய்த கண்மம் இங்கு இவற்றுக்கு ஏது, தேறு நீ இதனை நீ தெளிவாயாக, இதனை நீ அறிவாயாக, தேறு நீ நீடிய ஆயுள், ஆயுள் நான் சொல்ற பொருள் சிவஞான முனிவருடைய, சிவஞான முனிவர் சொல்லுகிற உரை, நான் சொல்லுகிற பொருள் தேறு நீ இனிச்சை கண்மம் மேல் உடல் சேரும். அதுபோலவே இனினா இப்பொழுது, இனி என்றால் இப்பொழுது, இப்பொழுது நீ செய்கின்ற கர்மம் மேல் உடல் சேரும், மேல் உடல்னு அடுத்த பிறவியில இந்த ஆறையும் கொடுக்கும். இப்போது நீ செய்கிற கர்மம் அடுத்த பிறவியிலே அந்த ஆறினையும் கொடுக்கும், பேரு இழவு முதலிய அந்த ஆறுக்கும் காரணமாகும். எனவே முயற்சி இல்லாமல் நாம் வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. முயற்சி ரெண்டு விதமாக அமையும், நல்லதாகவோ கெட்டதாகவோ, நல்வினை தீவினையாக அமையும். இப்ப நமக்கு ஒரு பதவி உயர்வு நம்முடைய உள்வினையினாலே வரப்போகிறது என்று முன்கூட்டி தெரிந்துவிடும். பதவி உயர்வு கிடைக்க போகிறது, அதற்குள்ளே பொறுத்துக் கொள்ள முடியாது. இவரால் வருங்காலத்தில் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டார், எப்படியாவது விரைவிலே அதனை அடைந்தே தீருவது என்ற முடிவு பண்ணிக்கொண்டு இப்ப தன்னுடைய பண பலம், ஆள் பலம், செல்வாக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறார் அல்லவா, நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயற்சி பண்ணுகிறாரே, அதுதான் வினையாகிறது. அத முயற்சியினாலே தான் அதை அனுபவிக்க முடியும். நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயன்று அந்த நம்முடைய உள்வினையின் பயனை பெறுகிறோம். அதே போல நமக்கு கிடைத்த ஒரு இன்பத்தை, நாம் அனுபவிக்கிற இன்பத்தை விடாமல் நம்மை விட்டு நீங்கக்கூடாது என்பதற்காக அதற்காகவும் நாம் முயற்சி பண்ணுகிறோம். கிடைக்கப் போவதை முன்கூட்டியே பெறுவதற்காகவும் முயற்சி பண்ணுகிறோம். கிடைத்த இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நல்ல வழியிலோ தீய வழியிலோ முயற்சி பண்ணுகிறோம். எனவே முயற்சி பண்ணாமல் அனுபவிக்க முடியாது அந்த வினைப்பயனை. அந்த முயற்சி தான் அடுத்த பிறவிக்கு வினையாகிறது. அடுத்த பாடலிலே உடற்செயல் கண்மம், இந்த உடம்பினால் செய்யப்படுகின்ற செயல்தான் வினை. உடற்செயல் கண்மம், உடல் இல்லாமல் வினை இல்லை, உடல் இல்லாமல் வினை இல்லை, உடலை கொண்டுதான் வினை செய்கிறோம். எனவே உடல் இல்லாத நிலை எது நமக்கு? எனவே கேவல நிலையில வினை, ஆனால் அனாதிங்கிறாங்கள, வினை அனாதி. அனாதின் என்ன பொருள்? என்றும் உள்ளது. அதற்கு விடை போக போக தெரியும், போது வேண்டும். எனவே உடம்பு பெற்ற பின்னர்தான் நாம் காரிய வினை செய்கிறோம். வினையில ரெண்டு வகை இருக்கு, காரண வினை, காரிய வினை. காரண வினை என்பது என்றும் உள்ளது, அதுதான் அனாதி. காரண வினை என்பதுதான் அனாதி. அந்த திருவருள் பயனிலே சொல்லுகிறார் அல்லவா, திருவருள் பயனிலே ஏகன் அநேகன் இருள் கருமம், அந்த வினை என்பது காரண வினை, காரிய வினையை அல்ல, காரண வினை. இருள் கருமம் மாய இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில். எனவே காரண வினை, அந்த காரண வினையில நன்மை தீமை என்ற பாகுபாடு கிடையாது, நல்லது கெட்டது என்ற வேறுபாடு காரண வினையிலே இல்லை. காரிய வினையில தான் நல்வினை தீவினை என்ற இரண்டு பாகுபாடு இருக்கிறது, அது காரிய வினை. உடலை கொண்டு செய்கின்ற வினையெல்லாம் காரிய வினைகள். இந்த காரண வினை என்னது என்பதை பின்னாலே வருகிறது, பின்னாலே பார்ப்போம். உடற்செயல் கண்மம், இந்த உடல் வந்தவாறு ஏது என்று மாணவர் கேட்கிறார். இந்த உடல் வந்தவாறு ஏது, இந்த உடம்பு நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்னில் என்று நீ கேட்டால், விடப்படும் போன பிறவியில நீ பெற்றிருந்த உடம்பை கொண்டு வினை செய்தாய் அல்லவா, போன பிறவியில அந்த உடம்பினுடைய வினைதான் உனக்கு இந்த பிறவியில இந்த உடம்பை தந்திருக்கிறது. போன பிறவியிலே செய்த வினை இந்த உடம்பை உனக்கு தந்திருக்கிறது. அதே போல இப்போது இந்த உடல் உனக்கு அடுத்த பிறவிக்கு உரிய வினையை செய்கிறது. ஆக வினையினாலே வருவது உடல், உடலாலே வருவது வினை இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. உடலால் வினையும் வினையால் உடலும் மாறி மாறி வருகின்றன. அதை சொல்லுகிறார், விடப்படும் போன பிறவியிலே உன்னை விட்டு நீங்கிய முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். இந்த பிறவியிலே இந்த உடலை தந்திருக்கிறது. தொடர்ச்சியில் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி இந்த உடலும் வினையும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து அனாதியாக வந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி ஆற்றிலே அந்த நீரோட்டத்திலே தண்ணீரானது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதேபோல நமக்கு உடம்பும் வினையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ச்சியில் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி. அதற்கு ஓமை சொல்லுகிறார், வித்தின் இடத்தில் மரம், மரத்தில் வித்து. விதையிலிருந்து மரம் தோன்றுகிறது, மரத்திலிருந்து விதை முளைக்கிறது, விதை தோன்றுகிறது. இப்படி விதையும் மரமும் எப்படி தொடர்ந்து வருகின்றனவோ அதுபோல வினையும் உடம்பும். இப்ப வினைக்கு காரணம் உடல், உடலுக்கு காரணம் எது? இல்ல இல்ல, உடல் உடல் எதிலிருந்து வந்தது? அதுதான் மூல காரணம், அது என்றும் உள்ளது. உடம்பு காரியம்தானே, மாயையினுடைய காரியம் உடம்பு. எனவே இறைவன் முதலிலே மாயையிலிருந்து உடம்பை கொடுக்கிறான், பிறகு வினை. அதாவது இந்த அந்த அந்த காரண வினைன்னு சொன்னல, அதையும் சொல்லிடுறேன், அப்படின்னா தான் குழப்பம் இல்லாம இருக்கும். காரண வினை என்பது வினை, வினை என்பது பொருளினுடைய இயக்கம்தான், பொருளினுடைய அசைவு தான் வினை. வினைன செயல், பொருளினுடைய செயல், பொருளினுடைய அசைவு இயக்கம், அதுதான் வினை. எனவே எல்லா பொருளிடத்திலும் செயல் இருக்கு, அடங்கி இருக்கிறது. எல்லா பொருள்களிடத்திலும் செயல் அடங்கி இருக்கிறது. என்னுடைய கையிலே செயல் அடங்கி இருக்கிறது, அது வெளிப்படவில்லை. வெளிப்படுகிற போது வினை எனப்படுகிறது, வெளிப்படாத போது, வெளிப்படுகிற போதுதான் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ அந்த செயல் அமைகிறது. வெளிப்படாத நிலையிலே, பொருள் இடத்தில் அடங்கி இருக்கிற நிலையிலே செயல் என்பது பொதுவாகத்தான் இருக்கிறது. அதே போல மாயை என்பது பொருள், அந்த மாயையிலே செயல், செயல்படுகிற தன்மை அடங்கி இருக்கிறது. அந்த மாயை தான் நமக்கு உடம்பாக கருவியாக அமைகின்றன. எனவே நம்முடைய உடம்பிலே செயல்படுகிற தன்மை இயல்பாக அமைந்திருக்கிறது. அந்த உயிரானது அந்த உடம்பை செயல்படுத்துகிற போது அந்த செயலானது நல்லதாகவோ தீயதாகவோ வெளிப்படுகிறது, அப்போது காரிய வினையாக. எனவே மாயை என்று உண்டோ அன்றே என்ன வினையும் மூலகன்மமும் அடங்கி இருக்கிறது. அதுதான் மூலகன்மம். மூலகன்மத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார், பல கருத்து வேறுபாடு உண்டு. இது ஒரு சாரார் கருத்து, எனக்கு உகந்த கருத்து. ஆக பொருள் இடத்திலே செயல்படுகிற தன்மை அடங்கி இருக்கிறது, மாயை பொருள். ஆக செயலுக்கு பற்றுக்கோடு எது, வினைக்கு பற்றுக்கோடு எது, நாம் செய்கிற வினைக்கெல்லாம் பற்றுக்கோடு எது? மாயை. இப்ப புத்தி தத்துவத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, நாம் செய்கிற வினைக்கு புத்தி இடம், புத்தி என்பது மாயை. எனவே மாயை தான் வினைக்கு இருப்பிடம், வேற எங்கேயும் இல்லை. வினை வினைக்கு பற்றுக்கோடு இருப்பிடம் மாயை. எனவே மாயை அனாதி, அந்த மாயையிலே அடங்கியிருக்கிற அந்த செயலாகிய வினையும் அனாதி, அதுதான் மூல கன்மம் அல்லது காரண வினை எனப்படுகிறது. ஆதலால் அடுத்த பாட்டு, முற்செயல் விதியை. முற்செயல்னா அந்த ஊழ்வினையினால் வருகிற பயனை, ஊழ்வினையினால் வருகிற பயனை முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால், இப்போது முயற்சி செய்து அனுபவித்தால், இச்செயல் இந்த முயற்சி, இப்போது நாம் செய்கிற முயற்சி பலிக்குமாறியன் எவ்வாறு அடுத்த பிறவியிலே வந்து பயனை கொடுக்கிறது, இப்போது நாம் செய்கிற முயற்சி அடுத்த பிறவியிலே எப்படி வந்து பலிக்கிறது என்று கேட்கிறார் மாணவர். இச்செயல் பலிக்குமாறியன், அதற்கு ஆசிரியர் விடை கூறுகிறார், இதம் அகிதங்கள். இதம் அகிதங்கள், இதம்னா நல்ல நல்லவை, இதம் என்றால் நல்ல நல்ல செயல்கள், அகிதம்னா அதற்கு எதிர்மறை தீயவை, நல்லவை தீயவை, இதம் அகிதங்கள். ஆக நாம் இப்போது செய்கிற முயற்சியெல்லாம் எப்படி அமைகின்றன, இதமாகவோ அகிதமாகவோ அமைகின்றன, நல்லதாகவோ தீயதாகவோ, பிறருக்கு நன்மை பயப்பதாகவோ தீமை பயப்பதாகவோ தான் அமைகிறது நம்முடைய முயற்சி எல்லாம். இதம் அகிதங்கள், முன்னர் அச்செயலானால், அந்த முன்னர் என்பதை எப்படி அந்த முன்னர் இதமகிதங்கள் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன்னர் என்பதை எடுத்து இதமகிதத்துக்கு முன்னாலே வைத்து முன்னர் இதம் அகிதங்கள், முற்பிறப்பிலே செய்யப்பட்ட இதமகிதங்களாகிய நல்லவை தீயவை அச்செயலானால் இப்பொழுது நமக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கின்றன என்றால், அச்செயலானால் அதே போலத்தான் இப்போது செய்கின்ற நல்லனவும் தீயனவும் ஆகிய செயல்கள் அடுத்த பிறவியிலே இன்ப துன்பங்களாக அமையும். அச்செயலானால் இங்கும் அவை செய்யின், இப்பொழுதும் அந்த இதமகிதங்களை நாம் செய்தால் மேலைக்கு ஆகும், அடுத்த பிறவியிலே வந்து பயனை கொடுக்கும், மேலைக்கு ஆகும். ஆதலால் என்ன முடிவு, பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று, அதுதான் தெளிவான முடிவு, பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று. நம்முடைய உள்வினை பயனை அனுபவிக்கிற போது நாம் கட்டாயம் என்ன செய்கிறோம், முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். அந்த முயற்சியினாலே வினை உண்டாகும். ஆக வினையை செய்து கொள்ளாமல் முன்னைய வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிற காலத்திலேயே நாம் வினையை தேடிக்கொள்ளுகிறோம் நம் முயற்சியின் மூலமாக. ஊழ்வினை பயனை அனுபவிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்ற அந்த இதம் அகிதங்களாலே நாம் மேற்கொண்டு வினையை செய்து கொள்ளுகிறோம். ஆகாமியம் அதாம் பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று. ஆக என்ன பொருள் பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று என்றால், முயற்சி இல்லாமல் நம்முடைய வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. பிற்செய்யாதுன்னா முயற்சி செய்யாமல் அனுபவித்தல் இயலாது. அடுத்து கடைசி முடிவில் என்ன சொல்லுகிறார், பிற்செய்யாது அனுபவிப்பது இன்று, பின்தொடரும் செய்தி, செய்தி பின்தொடரும். ஆக இந்த முயற்சி அடுத்த பிறவியிலே வினையாய் தொடரும் செய்தி பின்தொடரும். செய்தினா முயற்சி, செய்தினா செயல், முயற்சி பின்னே தொடரும், அடுத்த பிறவியிலே வினையாக தொடரும். ஆக நாம் முயற்சி செய்வதனாலே நமக்கு இங்கே அனுபவமும் கிடைக்கிறது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், அதோடு அடுத்த பிறவிக்கு வேண்டிய வினையையும் செய்து கொள்ளுகிறோம், அனுபவிக்கவும் செய்கிறோம், மேற்கொண்டு வினையை அடுத்த பிறவிக்கு என்று ஈட்டிக் கொள்ளுகிறோம். அந்த ரெண்டும் நிகழ்கிறது. அது எது போலவா, இந்த விதை நெல் வைத்திருப்பார்கள் அல்லவா வீட்டில், அந்த விதை நெல்லை கொண்டு நெல்லை கொண்டு நமக்கு உணவாகவும் பயன்படுத்துகிறோம், அடுத்து மீண்டும் அதை வயலிலே விதைத்து நெற்பயிரை அடுத்த விளைவுக்கும் பயன்படுத்துகிறோம். அதுபோல அந்த விதையானது நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது, அதே நேரத்திலே மீண்டும் விதைப்பதற்கும் பயன்படுகிறது. அதுபோல அதை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார், விளைந்தவை, அந்த முதல் வரியில் நடுவில் விளைந்தவை, வயலிலே விளைந்தவை மேலைக்கு வித்துமாகி, அடுத்து மேலைக்குனா அடுத்து வருகிற வித்துமாகி, மேலைக்கு வித்துமாகி உணவுமாகி, இப்பொழுது உணவுமாக ஆகின்றன. மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல, இந்த உலகத்திலே வருகின்ற இந்த முறை போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம். அதற்கு என்ன பொருள்? நாம் செய்யும் வினைகள் எல்லாம், நாம் என்ற தன்முனைப்போடு செய்கின்ற அந்த முயற்சிகள், நாம் செய்யும் நாம் என்ற நினைப்போடு முனைப்போடு செய்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் ஏலத்தான் பலமா, அது இப்பொழுது பயனாகவும் வந்து, பலன்ன பயன், பயனாகவும் அமைகிறது. செய்யும் இதம் அகிதங்கட்கெல்லாம் மூலத்ததாகி, இதம் அகிதங்கட்கெல்லாம் அதாவது இப்போது நாம் செய்கின்ற அந்த வினைகள் எல்லாம் அடுத்த பிறவியிலே இதம் வருகின்ற இதம் அகிதங்களுக்கெல்லாம் மூலமாக அமைகின்றது. மூலத்ததாகி என்றும் வந்திடும் முறைமையோடை. அடுத்து இதம் அகிதம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறார். இதம் அகிதங்கள் என்பது இகல் மன வாக்கு காயத்து, மனத்தினாலும் வாக்கினாலும் உடம்பினாலும் செய்யப்படுகின்றவை, நல்லவை தீயவை இதம் அகிதங்கள். இந்த மூன்றையும் கொண்டு செய்கின்றவை, மனத்தினால் வாக்கால் செயலால் உடம்பினால் செய்யப்படுகின்றவைதான் இதம் அகிதங்கள். இதம், இதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல், இதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல். உயிர்க்குன தனக்கு அல்ல, இதம் என்பது பிறருக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும். உனக்கு நன்மை தருவதை பற்றி கவலை இல்லை, பிறருக்கு பிற உயிர்களுக்கு உறுதி செய்தல் நன்மை தருவதாக இருக்க வேண்டும், அதுதான் இதம். நாம் அப்படி நினைப்பதில்லை, நமக்கு நன்மை தருவது எதுவோ அதுதான் இதம். இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. அகிதம் என்பது பிற உயிர்களுக்கு தீமையை பயப்பது, பிற உயிர்களுக்கு தீமையை தருவது. இந்த நாம் செய்கின்ற இந்த இதம் அகிதங்கள் எல்லாம் அப்போதே அழிந்து விடுகின்றன. அப்படி நினைத்துக் கொண்டுதானே செய்கிறோம், அதோடு ஒளிந்தான். எனவே நாம் செய்கிற நல்வினை நல்ல செயல் தீய செயல் அவை நாம் நினைப்பது போல அழிந்து போவது இல்லை. இறைவனே, அடுத்த வரியில பாருங்க, இறைவனே ஏற்றுக்கொண்டு இதம் அகிதங்களெல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு, இறைவன்தான் நடுவிலே நின்று நாம் செய்கின்ற அந்த நன்மை தீமைகளையெல்லாம் ஏற்று அவற்றை நுண்ணிலையிலே நிறுத்தி வைக்கிறான். நுட்பமான நிலையிலே அவற்றை அழியாமல் நிறுத்தி, அவற்றை அப்போதே விட்டுவிட்டால் அவை அழிந்துவிடும், ஆனால் இறைவன் விடாமல் அவற்றை நிலைநிறுத்துகிறான். இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன், அந்த இதம் அகிதங்களுக்கு ஏற்ற பயன்களை இன்பத் துன்பங்களை இறைவன் தான் கொடுக்கிறான். ஆக அந்த இந்த நாம் செய்கிற நன்மை தீமைகள் அவைகளே நமக்கு இன்பத் துன்பங்களை தரமாட்டான், வினைகள் தாமாக. ஏனென்றால் வினை ஜடம், அவற்றுக்கு அறிவு கிடையாது, அவை தம்மை செய்த உயிரை போய் சேர்ந்து இன்பத்தையோ துன்பத்தையோ தரமாட்டான். அந்த வினை பயன்களை இறைவன் தான் அந்தந்த உயிர்களுக்கு அறிந்து ஊட்டுகிறான்.